புகழுடையவன் தேவன் பரிபாலிப்பவன், போஷிப்பவன், நிர்வகிப்பவன் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவே போற்றி புகழ்வோம். நாங்கள் அனைவரும் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்தில் குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதர்களாகிய எங்களுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்து எமது உயிரிழமையான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதில் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேருடன் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான முஃமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆதிக்காப்புடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று நாம் அனைவரும் அவனுடைய நல்லடியார்களாக ஆகுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்கள், நம்முடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நிர்ணயிக்கிறது. ஏவல் விலக்கல்கள், ஏவல் அது நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டும், அதில் எந்த விதமான குறைபாடும் வைக்கக்கூடாது. சொத்தக்குள்ளாக மொத்தத்தை ஆற்றும் உங்களுக்கு முடிந்த அளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒன்று இருக்கிறது, தண்டனை என்று வரும் பொழுது முடிந்த அளவு தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும், இது தப்புவா. உதாரணமாக திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் குர்ஆன் சொல்வது வலா தஃபத்தும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவங்களுடைய விடயத்தில் உங்களுக்கு இரத்தம் திறக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்க. இன் குந்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் தண்டனை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஈமானற்றவர்களாக ஆகிவிடாதீர்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையற்றவர்களாக மாறிவிடாதீர்கள். என்ன உங்களுக்கு ஆசராவுடைய நம்பிக்கை இல்லையா? ஏன் நீங்கள் தண்டனைகளை கொடுப்பதில்லை? உண்மையிலே ஆசராவின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் தண்டனை கொடுக்கும் பொழுது உள்ளத்தில் இரக்கம் வரக்கூடாது என்ற அளவுக்கு இத்தக்குள்ளா முஸ்தாக்கும் முடிந்த அளவுக்கு பயப்படுங்கள் என்கிறதுல அல்லாஹ் குறிப்பிடுகின்றே. நம்முடைய நாட்டில் திருமணம் முடித்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தவறில் ஈடுபட்டு சாட்சிகள் நிறுவப்பட்டால் கல்லால் எறிய முடியாது. கையால் கல்லால் எழுந்தி கொல்ல போனால் நாட்டு சட்டத்தை நாம் கையில் எடுத்தவாறு ஆகிடும், இறுதியில் பெரிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், முடிந்த அளவு அல்லாஹ் பயப்படுங்கள். அப்படி என்றால் அவர்கள் இருவரையும் அழைத்து சாட்டை அடி அடிக்க முடியுமா? அடியும். தண்டனை கொடுத்தவன் கல்லடித்துதான் என்றாலும் அதுதான் நிறைவேற்ற முடியாது, அதை விட சிறிய ஒன்றை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றுங்கள் என்கிறதனை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். மேலும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், தௌபா செய்ய வையுங்கள். இதற்கு பின்னால் அது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதே கேவலப்படுத்த முடியுமா? ஒரு கூட்டத்தை வைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்கிறதனை, அதாவது கேவலப்படுத்துவது என்பது பொழுது இவர்கள் விபச்சாரிகள் விபச்சாரர்கள் என்று முழு உலகத்திலையும் பறைசாற்றுவது, மீடியாக்கள் போடுவது, இதனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. மூமின்களான உங்கள்ல ஒரு கூட்டம், அதாவது மூன்றுக்கு அதிகம் பத்துக்கு குறைந்த அல்லது பத்து பேருக்கு உட்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தான் சாகிஃபா என்று சொல்றது. இப்படியான ஒரு கூட்டம் பொறுப்புதார்கள் இருந்து அதனை நிறைவேற்றி விடுங்கள் என்பதற்கேற்ப நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முடிந்த அளவு பயப்படுவது தான் அவனுடைய கட்டளையை எடுத்து நடப்பது. அடுத்தது விளக்கல்கள், இதுவும் எங்களுடைய வாழ்க்கை தான். எல்லா எது எல்லாம் விளக்கிருக்கின்றாலோ அவைகளை விட்டு நானும் நீங்களும் விலக வேண்டும். அப்படியான தத்துவாய் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் நல்லுபதேசமாக நான் விடுத்துக் கொள்கின்றேன், வசியத் செய்து கொள்கின்றேன். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரும் அவர்களை கேவலப்படுத்தும் பொழுது அல்லாஹ் ஆறுதல் சொன்னான், நபி அல்லாஹ் உங்களை விட்டுவிடவில்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரும் கோவிக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், நபி அல்லாஹ் உங்களை கோவிக்கவில்லை. எல்லோரும் அவர்கள் ஒலிக்கேடன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், சொல்லுங்க நபியே, நான் நேரான வழியில இருந்து தெளிவான முறையில இருந்து தான் உங்களை அழைக்கிறேன். இப்படியெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிபூர்ணத்துவத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமாக பேசியிருக்கின்றான். குர்ஆன் அமைந்ததே அவர்களுக்கும்
அவர்களுடைய அருமை தோழர்களுக்கும் தான். அதாவது அவர்களை வைத்துத்தான் முழு குர்ஆனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினார். எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு சஹாபியும் ஞாபகப்படுத்தப்படாம எந்த ஒரு குர்ஆன் ஆயத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை புனிதமானதாக மாறித்தது. அல்லாஹ் சொன்னான், வஅன்தும் ஷுஹதாஉ ஃபில் அர்த், நபி அவர்களுடைய தோழர்களே நீங்கள் தான் இந்த பூமியிலே சாட்சியாளர்கள். அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக அல்லாஹ் அவர்களை நியமிக்கின்றான் என்றால் அவர்களை போல நல்லவர்களை எங்கே நாம் தேட முடியும், எங்கிருந்து கொண்டு வர முடியும்? இதனால தான் சொல்லப்படுகிறது, உள்ளத்தில் ஆக சிறந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இறுதி தீர்க்க தரிசியாக ஆக்கினான். அவர்களுடைய உம்மத்திலையும் ஆக நல்லவர்களுடைய உள்ளத்திலும் உதயமாகி அல்லாஹ் அவர்களுக்கென்று தோழர்களின் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்தான். அவர்களுக்கு தான் நாங்கள் நபி தோழர்கள், சஹாபாக்கள் என்று சொல்கின்றோம். அல்லாஹ் அந்த வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உறுதிமொழி கொடுத்தான், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாம என்னிடத்துல வராதைய, உங்களுக்கு என்னுடைய பொருத்தமும் கிடைக்க மாட்டாது. ஏண்ட பொருத்தம் வேண்டுமா? ஏண்ட நபியுடைய வாழ்க்கை அணுவும் பிசகுகள் இல்லாமல் அவர்களுக்கு முடிந்த அளவு பின்பற்றி என்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களுடைய அந்த மக்கத்து மதீரத்து சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து அதன் பிரகாரம் அமைத்துக் கொள்ளாத வரைக்கும் நாம் உங்களை புரிந்து கொள்ள மாட்டோம் என்கிறதனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். அவருடைய பாதையில வந்தால்தான் பொருத்தம் கிடைக்கும் என்கிறதனை கூறி வைத்தான் என்றால் அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் எடுத்து நடக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அந்த பொருத்தத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவருடைய அருட்கொடைகளை இந்த உலகத்திலையும் தரக்கூடியவனாக, நான் ஒருமையிலே தரக்கூடியவனாக இருக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு உலகத்தையுமே அல்லாஹ் கொடுத்தார். அவர்கள் போன்ற ஒரு செல்வந்தர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் கிடையாது. அந்த மெட்டீரியல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தடவாத உலகத்துல ஒரு பெரிய அரசனாக திகழ்ந்தார்கள். சொல்லப்படுது கண்ணால் பார்க்கக்கூடிய வசதிகளை வைத்து ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போன்ற ஆட்சி யாருக்குமே கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த தடவாதன் மட்டும் அல்ல, அவர்களுடைய ஆத்மீக வாதத்திலே பூர்த்தியாக இருந்தவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய ஆத்மீகத்தின் பலம் எந்த அளவுக்கு இருந்தது, இந்த உலகமே அவர்களுக்கு அடிபணிந்தது. அதே போன்று அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் அடிபணிந்தது. ரசூலுல்லாஹ் இடத்துல வேண்டப்படுகிறது, எங்கெல்லாம் பாதத்தை எடுத்து வைப்பீர்களோ, எந்த திசையெல்லாம் திரும்புவீர்களோ, எங்கெல்லாம் பயணம் செய்வீர்களோ, நானா புறத்திலும் தெரியக்கூடிய மலைகளை தங்கமாக்கி தருகிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதனை விரும்பல்ல. அவர்கள் விரும்பியது தன்னுடைய சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் விரும்பியிருந்தால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் முன்னே காலத்தே நபிமார்கள் அவர்களுடைய கூட்டங்கள் அபரிமிதமான முறையில செய்த அமல்களின் கூலிகளை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வருட கணக்கு செய்த கூலியை ஒரு நொடிப்பொழுதில் இந்த உம்மத் பெற்றுக் கொள்கிறார்கள். எதற்காக? துனியாவை தேர்ந்தெடுக்காததின் காரணமாக. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கூட்டத்துக்கு எல்லாம் அவர்கள் கேட்கக்கூடியதனை கொடுத்தார். அவருடைய உள்ளங்கள் எதையெல்லாம் வாசிக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் வசப்படுத்திக் கொடுத்தார். வல்லல்லாஹு அலைக்கும் ஜமாம், உங்களுக்கு மேகத்தை நாங்கள் நிழலாக்கி தந்தோம். யார் அந்த உம்மத்தை பார்த்தாலா குறிப்பிடுகின்றார். வாஞ்சல்லா அலைக்குள் மண் அவர் செல்வா, உங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து மண்ணு செல்வா சாப்பாட்டை தந்தோம். உங்களுடைய பூமியின் பிரயாணத்தை நாங்கள் உங்களுக்கு சுருக்கி தந்தோம். உங்களுக்கு எது எல்லாம் கேட்பீர்களோ அது எல்லாமே நாங்கள் தந்தோம். கடலை கூட பிளந்து தந்தோம். இது சஸ்தா மூசா அலி கௌமிஹி, மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்துக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட நேரம் நாங்கள் பன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத் ஐனா, 12 ஊற்றுக்களை வெளியாக்கி தந்தோம். இப்படி எதுவெல்லாம் தர வேண்டுமோ அனைத்தையும் தந்தோம். இறுதியில நீங்க எங்களிடத்துல கேட்டீங்க, யா மூசா லன் நுஃமினு லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரதன், நாங்கள் அல்லாவை கண் கூடாக பார்க்கும் வரைக்கும் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம் என்றீர்கள். தந்த ஞானத்துகள் எல்லாமே புறக்கணித்தீர்கள். உங்களுக்கு தௌராத்தை தந்தோம், அதில் இருக்கக்கூடியவர்களை அடித்து நடங்க என்று சொன்னோம், நீங்கள் மறுத்தீர்கள். பிறகு நாங்கள் உரப்பான பௌக்கப்பு தூர் தூர்சினா மலையை உங்களுக்கு மேலாக உயர்த்தினோம். தூர்சினா மலையை ஒரு கெனவியை போல நாங்கள் உங்களுக்கு மேலாக உயர்த்தினோம், சொன்னோம் இந்த வேதத்தில் உள்ளவற்றை பின்பற்றுங்கள், அப்படி இல்லை என்றால் மலையை போட்டு உங்களை நசுக்கி விடுவோம். நீங்கள் பயந்து அதனை ஏற்றுக்கொள்வதாக சொன்னீர்கள். பிறகு மலையை அதே இடத்துல மீண்டும் தற்படித்ததன் பின்னால நீங்க மாறு செய்தீர்கள். இதனால உங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளும் உங்களுடைய இபாத்துடைய வகைகளும் பின்னால் வரக்கூடிய ஹஜரத் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி உம்மத்தை விடவும் பன்மடங்கு பெரிதானது. நீங்க அதுல ஒன்றுல தவறினாலும் கூட குற்றம் பிடிக்கப்படுவீர்கள். ஆனால் இவர்கள் 99 தவறி ஒன்றை எடுத்தாலும் நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள் என்கிறதனை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிட்டிருக்கின்றான் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எங்களை போன்ற ஒரு சிறந்த உம்மத், எங்களைப் போல இலகுவாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைய முடியுமான ஒரு உம்மத் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏராளமான அற்புதங்களை காட்டும் பாக்கியங்களை நசீபாக்கினார். அல்லாஹ்வை போன்றே அவர்களும் மௌத்தாக்களை கூட உயிர்ப்பித்தார்கள். என்றாலும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பதற்கும் ஒரு மனிதன் உயிர்ப்பிப்பதற்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கின்றது. மனிதன் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொடர் அஜல் ஒன்று கிடையாது. அது குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு அவர்களுடைய மஜிதாவை அவர்களுக்கு இந்த உண்மையான மார்க்கம் அல்லாஹ் உண்மை என்கிறதனை காண்பிப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட சில மாஜிதாக்கள் தான். இதனால் 2000 வருடங்களுக்கு முன்னால மரணித்த சாம் போன்ற ஹாம் போன்ற ஹசரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்மார்களை எழுப்பாட்டி காட்டினார்கள். ஈசா ரூஹுல்லா தான், அது அல்லாஹ்வுடைய மகன் அல்ல, அல்லாஹ்வுடைய குமாரர் அல்ல என்று நிரூபித்த மௌத்தாக்களும் இந்த உலகத்தில் எழும்பி வந்துட்டு நிரூபித்து விட்டு மீண்டும் கபருக்கு போயிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, மக்களுக்கு முன்னாலேயே அவர்கள் அற்புதங்களை படைத்தார்கள், பிறகு குருடுகளை குணப்படுத்தினார்கள், மேலும் மௌத்தாக்களையும் எழுப்பாட்டினார்கள். வீட்டுக்குள்ளே எதுவெல்லாம் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்றார்களோ அதனையும் சொல்லுவார்கள். அவர்கள் சாப்பிட்டவைகள் எதை என்பதனை பல மாதங்களுக்கு முன்னால சாப்பிட்டு இருந்தவற்றையும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு பசுமையை ஏற்படுத்தினான் என்றால், சொன்னார்கள் ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு இன்ஜில் வேதத்தை தந்திருக்கின்றான், நான் எங்க போனாலும் பரக்கத் செய்யப்படும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரக்கத்துகளையும் கொடுத்திருந்தான் என்றாலும் அவர்கள் இறுதியிலே அவர்களை கொலை செய்வதற்கு முயன்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உடைய முடிவு தான் செல்லுபடியானது. ஏமாற்றுள்ள விழுந்தார்கள் அந்த கூட்டம். அதனால் வழிகேடர்கள் என்று முத்திரையிட்டப்பட்டார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவில் அந்த தாவீன் என்று நாங்கள் அல்லாவிடத்தில் வழிகேடவர்களின் பாதைகளை எங்களுக்கு தந்து விடாதே என்று நல்லோர்களுடைய பாதைகளை கேட்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களை தான் குறிப்பிடுகின்றோம். அதாவது வழிகேட்டிலே போனார்கள். எந்த உங்களையும் ஆழத்தை தான் அவர்கள் பார்ப்பார்களே தவிர அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயத்திலே நம்பிக்கை இருக்கவில்லை. ஒன்றினுடைய கருத்தை சொன்னால் அதற்கு மாற்றமான கருத்தை எடுத்து மிகவும் ஆழத்துக்கு போவார்கள். இதனால் அவர்களை வழிகேடர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். மேலும் கெயிரில் மக்தூப், கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்று யூதர்கள் அல் குர்ஆனிலே துரத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் காரணம் என்ன, அவர்களுக்கு சொல்லப்படக்கூடியவர்களை அவர்கள் சிம்பிளாக எடுத்தார்கள், அதனுடைய மேலோட்டமாகத்தான் பின்பற்றினார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு இன்றைக்கு நாங்கள் தயார் இல்லை. ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கு என்று நாங்கள் தயார் இல்லை. சுன்னத்தை சுன்னத்தா என்று கேட்கக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இதே நிலைமையில எப்படி நாங்கள் மனிதர் ரசூலுல்லாஹ் போய் சந்திருப்போம்? இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வெளி வாழ்க்கை தான் உள்ளந்தமான வாழ்க்கைங்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பலரும் அதற்கு காரணம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் உருவத்தை பார்க்கிறது இல்ல, உள்ளத்தை தான் பார்க்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான் என்றாலும் கூட உள்ளத்தில் இருக்கிறது தான் வெளியிலே பிரதிபலிக்கும் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதனால் தன் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் மறைத்தவைகளை மறைத்தே வைத்திருக்க வேண்டியிருந்தது. ஏன் அவர்கள் வெளியிலே சொன்னார்கள்? எந்த அளவுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய விஷயங்களை வெளியிலே சொன்னார்கள் என்றால் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று மட்டுமல்ல, அவருடைய இஹ்லாசம் இருந்துச்சு, பின்பற்றி காட்டினார்கள். இறுதியாக சொல்லி சொல்லி இயலாத மட்டுக்கும் பாவித்த வார்த்தை தான் லவ் தஅலமூன மா அஅலமு, நான் அறியக்கூடியதை நீங்க அறிவீர்கள் என்றால் வல பக்கைத்தும் கத்தீரா வல பக்கைத்தும் கத்தீரா, அதிகமாக அறிவிங்க கொஞ்சமாகத்தான் திருப்பீங்க சொன்னார். அந்த அளவுக்கு ஆத்மீகத்துல ஹஜரத் ரசூலுல்லாஹ் மூழ்கி இருந்தார்கள். அந்த ஆத்மீகத்தினுடைய வெளிப்பாடு அவர்களுடைய உட ஆடையில வெளியானது. அந்த ஆத்மீகத்தினுடைய வெளிப்பாடு அவருடைய பகல் பொழுதுல வெளியானது. அந்த ஆத்மீகத்தின் உடைய உறுதிப்பாடு அவருடைய இரவுல வெளியானது. அந்த ஆத்மீகத்தினுடைய இறுதிப்பாடு அல்லாஹ் அவரிடத்துல கேட்டான், நபியே லஅல்லக தாஹிரும் நஃப்ஸக், நீங்க உங்களை அழித்துக் கொள்ள போறீங்களா, உங்களை நாசமாக்கிக் கொள்ள போறீங்களா? அல்லாஹ் யக்கூனு முஃமினீன், இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று இந்த குர்ஆனை நீங்கள் எட்டி வைக்கும் பொழுது புறக்கணிக்கிறார்கள் என்பதற்காக இந்த குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறதுக்காக நீங்க கவலையில உங்களை நாசமாக்கிக் கொள்ள போகிறார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே ஆறுதல் சொல்லி உங்களுடைய முயற்சி இவ்வளவுக்கு மிகைக்க வேண்டியது இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு நாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான ஒருத்தரையும் பார்க்க முடியாது. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பெண்கள் கைகளை வெட்டினார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அழகு கண்டார்கள் என்றால் அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அழகினால் இந்த இதயத்தை பிச்சு கீழே போட்டிடுவார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய அழகுல சில வற்றை அவர்கள் மாஜிதாவாகவே வைத்திருந்தார்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சந்தித்ததன் பின்னால அல்லாஹ்வுடைய அந்த ஒளி பிரகாசம் தூர் சீனாவுல பட்டதன் பின்னால அவர்கள் முகமூடி அணிந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு யாராவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டா முகமூடி இல்லாத நிலைமையில அந்த வெளிச்சத்தின் காரணமா கண்கள் குருடாய் போயிடும். இதனால மௌத்து வரைக்கும் அந்த முகமூடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருந்து கொண்டே இருந்தது. அந்த அளவுக்கு பிரகாசமானவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், இந்த அளவுக்கு பிரகாசமானவர்களா இருப்பார்கள். அவருடைய சுன்னாக்கள் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கும்? ஒரு சுன்னா குறையிறதுனால நாளை மறுமையில நடந்துட்டு போவார், நாளை மறுமையில மீசானின் சட்டை நிரப்பப்படுறது சுண்ணத்துகளை வைத்துத்தான். இன்றைக்கு எங்கள் அதிகமானவர்கள் தொழுகைக்கு அணியக்கூடிய ஆடைகளை பாருங்கள், தொழுகைக்கு அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு வாழ்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குள்ளி மஸ்ஜித், ஒவ்வொரு தொழிலுடைய இடத்திலும் உங்களை அலங்கரிச்சுக்கோங்க. ஆனா இன்றைக்கு நாங்க பாக்குறோம் சிலர் ஆடையை அயன் பண்ணி வைத்து விட்டு, ஆடையை அயன் பண்ணி ஹங்கர்ல தொங்க வைத்து விட்டு, அவர்கள் சாரத்தையும் டீஷர்ட்டையும் அணிந்து கொண்டு தொழுதுட்டு பொருத்தான் அந்த அயன் பண்ணின ஆடையை அணிகிறார்கள். அந்த அயன் பண்ணின ஆடையும் அது ஒரு டீஷர்ட் சாரம் ஷேட்டா இருக்கின்றால் அது தொழிலுக்கு தகுதியான ஆடை அல்ல. நினைத்துக் கொள்ளாதீங்க நாங்கள் சரியானது தான் பின்பற்றுவோம் என்று. தொழிலுக்கு தகுதியான ஆடை எது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எந்த முறையில் அணிய சொன்னார்களோ அதுதான் ஆடை. இன்றைக்கு தலையெல்லாம் திறந்திருக்குது, இது சுன்னத்தா? சகோதரர்களே, இவைகளை சொல்லாட்டி எங்க நாங்கள் படிக்க போறோம்? நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் பேணுதலோடு பின்பற்ற வேண்டும். அன்றைய காலத்தில் அந்நியவர்கள் கூட, அறிவாளிகள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் கூட தலைமூடித்தான் இருந்தார்கள். அவர்களுக்கும் தாடி இருந்தது. பெரும் பெரும் அறிவாளிகள், பெரும் பெரும் விஞ்ஞானிகள், இவர்களுடைய போட்ட படங்களை பாருங்கள், இவர்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள். யாராவது தலைமூடாமல் இருந்தார்களா? யாராவது தாடி வைக்காமல் இருந்தார்களா? ஏன் எமக்கு அதன் மீது நம்பிக்கை வருவதில்லை? நாங்கள் அழகிட்டு காண்கிறோம் வேற எதையும். ஹஜரத் ரசூலுல்லாஹ் அழகுத்தான் அல்லாஹ்விடத்தில் அழகு சொன்னார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்புகிறான். ஹஜரத் ரசூலுல்லாஹ் தலை மறைத்திருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள், ஜுப்பா அணிந்திருந்தார்கள். அவர்கள் யுத்தத்துக்கு போவதற்காக வேண்டி இவ்வாறாக அணிந்த நீட்ட ஜுப்பாவை ரெண்டு பக்கமாக வெட்டினார்கள். வெட்டி இன்றைக்கு அணியக்கூடிய அந்த பாகிஸ்தான் திட்டை போலவும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த சட்டங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பாடத்தை, வாழ்க்கையை, அவருடைய சரித்திரத்தை நாங்கள் படிக்கவிடும். சமாயில திருமதியில முன்னூத்தி சொச்ச ஹதீஸ்கள் இருக்குது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமாயிலுல் முஹம்மதியா என்று அவருடைய முழு உள்ளடக்கத்தையும் அதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு கட்டமும் வாழ்க்கை கூறாவும் அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சுன்னா. அது தவிர வேற எது இப்படிமாவும் அப்படிமாவும் என்கிறது சுன்னத் இல்லை என்கிறத நீங்க நல்ல முறையில ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் தொழுறாங்க, தொழுக கபூல் இல்ல, தொழுக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்ல. அங்க அவன் ஜெனிம அடிச்சு வந்திருக்கிறான், ஒரு டி ஷர்ட் ஒன்றை போட்டு வந்திருக்கிறான். இந்த நேரம் சஜிதாவுக்கு போறான், பின்னால முதுகு விளங்குது. இவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? பின்னால இருக்கக்கூடிய அதனை பார்க்கக்கூடிய தொழையும் சேர்த்து பாத்திலாகுது. சகோதரர்களை, நாம் இன்று சொல்லும் பொழுது சிலர் இருப்பாங்க, இதுவரைக்கும் அப்ப எங்களுக்கு சொல்லலையே, இதுவரைக்கும் நாங்கள் தொழுக தொழுகைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா? இதனால தான் சொல்லப்படுது, தொழுகைக்கு உங்களுடைய ஜீனத்தை எடுத்துக்கோங்க. மற்ற இடங்களுக்கு நீங்க வேண்டிய மாதிரி போங்க. நீங்க பெல் பட்ட மாட்டீங்க, டெனம் டெனி மாட்டீங்க, டிஷர்ட் போடுங்க, ஜம்பர் போடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தொழுகைக்கு வரும் பொழுது சரியான முறையில வாங்க என்று யார் சொன்னது? எங்க ரப்பு சுபஹானஹுவத்தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், உங்களுடைய ஜீனத்தை, அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த குல்லி மஸ்ஜித் தொழக்கூடிய அனைத்து இடங்களில் இங்கே மஸ்ஜித் என்று குறிப்பிடுறது. நீங்க எங்க தொழுதாலும் சரிதான், அந்த ஆடை அழகானதாக இருக்க வேண்டும். ஆனா இன்று கிரிவான சகோதரர், நாங்கள் பத்துவா பேசக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். எங்களுக்கு தக்குவா தேவல்ல, எங்களுக்கு சுண்ணத்து தேவல்ல. இது சரியா இருந்தா சரி, சரியா இருந்தால் சரிதான். ஆனா அது இந்த வரம்புல வேக்கூடிய சந்தர்ப்பம் விளங்குறாங்க இல்லையே. இன்னைக்கு ஆண்கள் அவரத்து அவர் தொப்புல மறைச்சிருக்கணும், முழங்கால மறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஆண்களையாது அவருடைய மேல் உடம்ப திறந்து கொண்டு ரோட்ட போறாங்களா? கண்டிக்கிறீங்களா? யாரும் வெச்சம் இல்லாதவன், உருவத்தில் இல்லாதவன் ஒருத்தன் ரெண்டு பேர் போவான். அங்க இப்பியன் வரங்கியல் போவான். நாங்க அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களா? இல்ல. அவுரத்தனும் வரும் பொழுது ஆடை இல்லாத நேரத்தில், உடுப்பு இல்லாத நேரத்தில், அல்லது உடுப்பு அணியறதுக்கு கலாலான சம்பாத்தியம் இல்ல, யாகத்தின் எடுத்து அணியவும் பயமா இருக்குது. ஏன் அவனுடைய ஆராதனை எடுத்து தந்துட்டாங்க? ஏண்ட இபாதத்துகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிறதுக்காக வேண்டி மறைச்சிறதுக்கு ஒன்றும் இல்ல. தொப்புலையும் முழங்காலையும் மறைச்சு கொண்டு தொழுகைக்கு வாரான் என்றால் பிரச்சனை இல்லை. அது இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்தில், அணியத்துக்காக இல்லை என்று வரக்கூடிய நேரத்துல தான் அது சொல்லப்படுது. சரியா எந்த அளவுக்கு பேசுதுடா? உங்களுக்கு உடுப்பு இல்லாட்டிய இலக்குலைகளை கொண்டு தொப்புளுக்கும் முழக்காலுக்கும் மத்தியில மறைத்துக் கொள்ளுங்க. இது ஆண்களுடைய ஆவரத்தை அதுவும் இல்லையா? உங்களுக்கு முன்பின்னாவது மறைச்சு கொள்ளது ஏதாவது இருந்தா அப்படியாவது மறைச்சுக்கோங்க. அந்த இலக்குலையும் இல்லையா? களிமண்ணால அப்புங்க, களிமண்ணால அந்த இடுப்பு தொப்புள் முழங்கால் வரைக்கும் அப்புங்க. அந்த அப்படி தொழுகைக்கு ஜீன தேடுங்க. தொழுகைக்கு உங்களுக்கு திறந்த வேலையோட சொல்ல முடியாது ஆடை இல்லை என்று, அதுவும் கிடைக்கவில்லை. அந்த நேரம் தொழுறதுக்கு இஸ்லாம் சொல்லுது, நீங்க இமாம் ஜமாத்தோட சொல்றா ஒருவருக்கு ஒரு பின்னுக்கு இருந்து இமாம் கூட முன்னால இருந்துலாம அவர்களோடைய நீங்க ஒருவராக இருந்துதான் சொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு இந்த அழகை, இந்த சுண்ணத்தை இஸ்லாம் இவ்வளவு தூரம் சொல்லி தருது என்றால், இன்றைக்கு கரிபான சகோதரர்கள் எல்லா விதமான வசதிகளையும் வைத்துக் கொண்டு நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு நான் ரொம்ப பொறுமதியான கலிசா அணிந்திருக்கிறேன், பொறுமதியான ஷர்ட் போட்டிருக்கிறேன், பொறுமதியான டி ஷர்ட் அணிஞ்சிருக்கிறேன். இதனால என்னுடைய ஆடையை கூட அழகான ஆடை எதுவும் இல்லை என்று நினைக்கின்றோம். ஹஜரத் ரசூலுல்லாஹ் அணிந்தது தான் அழகு. அவர்கள் எப்படி அணிந்தார்கள் என்பதை படித்து தொழுகைக்கு அந்த ஆடை அணியக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் மாற வேண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். தொழுகைக்கு நீங்கள் தலைப்பாகை கட்டும் பழக்கத்தை கொண்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் தலைப்பாக கட்ட முடியாது என்றாலும் தொழுகையின் பொழுது கட்டலாம், அதன் பின்னால் அமர்த்திக் கொள்ளலாம். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், அம்மிமு இமாமத், அதாவது அமாயிம், இந்த தலைப்பாக கட்டுங்க. கைந்தல் அமாயிமின் சீமாயில் மலாய்க்கா, தலைப்பாடி மலாய்க்கா மார்களுடைய அடையாளங்கள் என்று உண்டானது. தலைப்பாடி கட்டி தொழக்கூடிய தொழுகைக்கு ரட்சிப்பான கூழ் இருக்கிறது. தலைப்பாடி கட்டக்கூடிய மனிதனுக்கு தாழ்மை இருக்கிறது. தலைப்பாடி கட்டக்கூடிய மனிதன் பெருமையுடையவனாக இருக்க மாட்டான் என்று கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு கனிவான சகோதரர்களே, நாங்கள் நினைச்சது தான் மாற்றம். இதை நாங்கள் நினைக்கிறது அழகு என்று இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருப்பான், நபியே நீங்க இந்த முறையில் உடுக்காதீங்க, இப்படியெல்லாம் தாடி வைக்காதீங்க, நீங்க இவ்வளவு இப்படியெல்லாம் நீட்டமா உடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கோட் ஷூட் டை அடிச்சுக்கோங்க. இந்த காலத்தை விட அந்த காலத்துல எல்லாமே இருந்தது. யமன்ல இருந்து சிறந்த ஆடைகள் வந்தது. இந்த காலத்துல இல்லாத கோட்ஸ், இந்த காலத்துல இல்லாத அழகான ஆடைகள் அன்று இருந்தது. அந்த ஆடைகளை அணிந்தா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. ஆனா இன்றைக்கு எந்த அளவுக்கு சைத்தானிய வாயிலே பேசுது என்றா, ஹஜரத் ரசூலுல்லாஹி இந்த காலத்துல இருந்தா அவங்களும் அமெரிக்கன்ஸ போல கோட் டை இவைகளை தான் உடுத்திருப்பாங்க என்று சொல்லி நாவு பூசாம பேசுகிறார்கள். இவருடைய நாவு கழுவுறதில்லை தெரியுமான சகோதரர்களே, இவர்களுடைய நாவுக்கு முசிபத்துகள் நேராமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களையும் மன்னிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகுத்தான் அல்லாஹ்விடத்திலேயும் அழகு, அவர்களுடைய ஆடைத்தான் அல்லாஹ்விடத்திலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆடை. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு, யாரு என்னுடைய நடைமுறை இல்லாம என்னுடைய அசைவு, என்னுடைய பேச்சு, என்னுடைய நிலைமைகள், என்னுடைய தூக்கம், சாப்பாடு, நான் அங்கிங்கு நடந்து திரிந்தது எல்லாமே அல்லாஹ்வின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் ஹதீஸே தவிர நாங்கள் நினைக்கிறது ஹதீஸ் அல்ல. மற்றும் சிலர்கள் சொல்கின்றார்கள், அன்றைய காலத்தில் சிலர் ஆடை அணிந்திருந்தார்களாம், அங்கே கரண்டை காலை தாண்டி போகுதாம், அபூ ஜஹலுடைய ஆடையை பார்த்தால் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி சில எபிசோடுகளை படங்களை பார்த்து அதை மாதிரி சித்தரிக்கின்றார்கள். அப்படித்தான் அணிந்திருந்தார்களாம். அது காபிர்கள் அணிந்த ஆடை. காபிர்கள் அவர்களை பெருமையின் காரணமாக அவ்வாறு ஆடை அணிந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய ஆடை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நீங்கள் நிஸ்ஃபு ஸா, அதாவது உங்களுடைய முழங்காலில் கொஞ்சம் கீழான கணுக்காலின் அரைவாசிக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் சுன்னத்தான முறை. அப்படி உங்களுக்கு கணுக்காலின் அரைவாசிக்கு ஆக்க முடியவில்லையா, அதை விடவும் கொஞ்சம் பணித்துக் கொள்ளுங்கள். அப்படியும் முடியவில்லையா, கரண்டை கால் மூடிப்படாத அளவுக்கு அதோட கொஞ்சம் உயர்த்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இன்று யார் கரண்டை காலுக்கு அணிவார்களோ, அது சாரமா இருக்கலாம், அது தெனிமா இருக்கலாம், அது பெல்பட்டமா இருக்கலாம், எந்த விதமான ஆடையாக இருக்கலாம், வேஷ்டியா இருக்கலாம், கரண்டை காலுக்கு கீழாக போகும் என்றால் அவன் நரகவாதி என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கணும். இதனால தான் சொன்னார்கள், ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காண்பிக்கும் பொழுது என்னுடைய கூட்டத்தில் பின்னுக்கு வரப்போகக்கூடியவர்களை அதிகமானவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். ஏன் சின்ன சின்ன விடயங்களை நானும் நீங்களும் கவனிப்பது கிடையாது? நாங்கள் நினைச்சது தான் அழகு. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக புரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விட்டுவிடாதவர்கள், கோபத்துக்கு உள்ளாக்கப்படாதவர்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களை தான் பின்பற்றுகின்றோம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உறுதிமொழி எந்த அளவுக்கு முழு ஜனங்களே சொல்லுது, இந்த முஹம்மதை அவருடைய ரப்பு விட்டுவிட்டார் என்று. ஹஜரத் ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் ஆறுதல் வார்த்தை கூறி வகையை ஒரு ரெண்டு வாரங்கள் தாமதத்தை இறக்கினான். அதுல சொன்னான், இவர்கள் எல்லாம் வெறுமனே ஒரு மயக்கத்தில் எழுந்து கிடக்கின்றார்கள். அவர்களுடைய நாள்ல சைத்தான்கள் உச்சரிக்கிறார்கள். இந்த முகாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, இரவு மூடிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தின் மீது சத்தியமாக, உங்களுடைய ரப்பு உங்களை விட்டுவிடவும் இல்லை, உங்களை கோபிக்கவும் இல்லை. இந்த துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆஹ்ராவுடைய வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. அது நபி அவர்களுக்கு மட்டும் அல்ல அல்ல அட்ரஸ் பண்றான், எங்களை சேர்த்து தான் பேசுகின்றான். நீங்களும் ரசூலுடைய வாழ்க்கைக்கு வருவீர்கள் என்றால் உங்களுடைய ரப்பு உங்களை விட்டுவிட மாட்டான், உங்களோட கோபித்துக் கொள்ள மாட்டான். இன்றைக்கு ரசூலுடைய வாழ்க்கையை நீங்க விடுவீங்களா, உங்களுடைய ரப்புடைய பொருத்தத்தொட்டும் நீங்கள் துரத்தப்படுவீர்கள், உங்களுடைய ரப்புடைய கோபம் உங்களுக்கு வந்துவிடும் என்கிறதே தான் இந்த ஆயத்தின் மூலமாக நான் சொல்றேன். எப்பயாவது இவைகளை ஓதக்கூடிய நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாங்கள் தருவோம் தருவோம், நீங்க அதனை புரிந்து கொள்வீர்கள். அதே போன்றுதான் இந்த உம்மத்துக்கும் நீங்க நபியை பின்பற்றும் காலமெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தருவோம், அந்த அளவுக்கு உங்களுடைய அனைத்தையும் பூர்த்தி செய்வோம். நாங்கள் தரக்கூடியதை உங்களை புரிந்து கொண்டு தான் தருவோம், நீங்களும் அதனை புரிந்து கொள்வீர்கள். இறுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உள்ளத்தின் தயார்பாடை பார்த்து சொன்னான், நபியே நீங்க ஆரம்பத்துல மார்க்கம் என்னவென்று தெரியாம ஒரு வழிகேடனாக இருந்தீங்க. அப்படி என்றால் என்னது? ஹஜரத் ரசூலுல்லா வழிகேடன் இல்ல, எங்களை போல பாவம் செஞ்சு வழிகேட்டுல போனவங்க அல்ல. ஹஜரத் ரசூலுல்லாவுக்கு குர்ஆன் கொடுக்கப்படாத காலம் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ஒரு சரிந்த பாதையில ஒரு வழிகேடான நிலைமையில போலத்தான் இருந்தீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஹிலியா காலத்திலேயும் உண்மையானவர்கள் தான். ரசூலுல்லாவை அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை தான் மறுத்தாங்க. ஆனா ரசூலுல்லாவுடைய நேர்மையை, நீதத்தை, உண்மையை அவர்கள் மறக்கவே இல்லை. அந்த அளவுக்கு நம்பிக்கையானவர்கள் அவர்கள். அவர்களுக்கு பின்னால் எத்தனையோ பேர் கூடுவார்கள். உபை இப்னு ஸலூல் முனாஃபிகினுடைய தலைவர் மதீனாவுல அவனிடத்தில்தான் ஆலோசனை கேட்டார்கள். அவனிடத்தில்தான் அனைவரும் கூடுவார்கள். அவனைத்தான் உட்படுத்துவார்கள், தலைவராக மதித்திருந்தார். எப்போ ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ அவர்களுடைய நடைமுறைகள், குணாதிசயங்களை பார்த்தவர்கள் அனைவரும் நபியின் பக்கம் தானாகவே திரும்பிவிட்டார்கள். இது ஹஜரத் ரசூலுல்லாஹி இடத்துல இருந்த ஆரம்பத்தினுடைய குணம். நபியர்கள் பிறப்பிலே அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் ஒரு வழிகேடர் அல்ல. என்றாலும் குர்ஆன் கொடுக்கப்படுவதற்கு முன்னால நீங்க வழிகேடனாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சூரா வல்துஹாவுல சொல்கிறான். நீங்க அந்த நிலைமையில இருந்து நேர் வழிக்கு உங்களை நாங்கள் தான் ஆக்கினோம். அதே மாதிரி குர்ஆனுடைய போதனைகளை படிக்காம, குர்ஆனின் பிரகாரம் வாழாம, குர்ஆனுக்கு காலங்கள் நேரங்களை ஒதுக்காத ஒவ்வொருத்தரும் வழிகேட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நீதம் நியாயம் இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி என்றால் தான் இன்றைக்கு அந்நியவர்கள் எங்களை விட சிறந்தவர்கள், அவர்கள பொய் சொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள ஜினா செய்யாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள மது அருந்தாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள அந்த பாத்திலான வணக்க வழிபாடுகளை ரொம்ப பக்குவத்தோடு செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் நேர்மையானவர்கள், நீதமானவர்கள், வியாபாரத்தில் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் எங்களை விட சிறந்தவர்கள் என்றாலும் அவர்களிடத்துல குர்ஆன் இல்ல, நபியுடைய வாழ்க்கை இல்ல, இதனால அவர்கள் வழிகேடு. இதே மாதிரி தான் நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க, நாங்க நினைச்சது நாம் மார்க்கம் என்று சொல்லி நீங்க குர்ஆனின் பிரகாரம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத வரைக்கும் வழிகேடர்கள் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இதனால தான் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல நபி அவர்களுடைய வாழ்க்கையின் அற்புதங்களை எல்லாம் கேட்கும் பொழுது கியாமத்தின் நாள் வரைக்கும் முடிவுறாத அற்புதம் புனிதமிக்க அல் குர்ஆன், அதைத்தான் ரசூலுல்லா வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை குர்ஆன் தான். எல்லா அற்புதங்களும் அழிந்து போய்விட்டது, அவர்களுடைய அடையாளங்கள் கூட இல்லை. ஆரம்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அற்புதங்களை கொடுத்தான். அந்த அந்நியவர்களுடைய புத்தகங்கள்ல கூட அந்த அற்புதங்கள் பூர்த்தியாக பதியப்பட்டில்லை, அதுல பொய்த்தான் கலைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு நீளமாக படிக்கிறதுக்கு சரித்திரமே இல்லை. அவர்களுடைய சரித்திரத்தை கூட கூறியது அல் குர்ஆன் தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூர்ணமான ஒன்றை கொடுத்து விட்டு அதன் பிரகாரம் வாழுமாறு நமக்கு சொல்கின்றான். அந்த வாழ்க்கையில அற்புதம் இருக்குது. அவர்கள் முன்னே வந்த நபிமார்களுடைய அற்புதங்கள் எல்லாமே அழிந்து விட்டது. ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் அழியவே அழிய மாட்டாது. அது கியாமத்தின் நாள் வரைக்கும் இருக்கும். அதுதான் இந்த புனிதமிக்க அல் குர்ஆன். இதனால தான் அல் குர்ஆன் அங்கே சவால் விடுகிறது. முடியும் என்றால் இதை போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வார்கள் என்று பலவீனம் அடைந்தார்கள். இது வரைக்கும் பலவீனம் தான். ஏனெனில் ரப்புடைய வார்த்தை பூர்ணமான முறையில என்னிடத்திலே உங்களிடத்திலே தரப்பட்டிருக்குது. ஆனா அதை பின்பற்றதுக்கு, அதுக்கு காலங்கள் நேரங்களை ஒதுக்கிறதுக்கு, அதனை படிக்கிறதுக்கு, அதுக்காக வேண்டி கொஞ்சம் எங்களுடைய பஞ்சர வெத்தைய திறந்து விட்டுட்டு ஒரு சில நாட்கள் மசீதுடைய பூமியில படிக்க தயார் இல்லை. இந்த தியாகம் இல்லாம எப்படி குர்ஆன் கிடைக்கும்? அதுக்காக வேண்டி நான் பெரிய செல்வந்தன் என்று, நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய பிஸி, மமதை கொள்ளக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். ஏழையுடைய வாசல்கள் பெய்து ரசூலுடைய கவலையை சுமந்து கொண்டு நிற்க தயாரில்லை. இவன் எப்படி குரான படிக்க முடியும்?
கனிவான சகோதரர்களே, அல்லாஹ் என்னை உங்களையும் மன்னிக்க வேண்டும். பெரிய தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம். தியாகத்துல தான் குரான் எடுத்து நடக்கூடியவர்கள் உருவானார்கள். அதன் படிக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றார்கள். அந்த பொருத்தம் பெற்றவர்களுடைய பாதையில வராத வரைக்கும் உங்களுக்கும் நேர்வழி பெற முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிட்டான், சொன்னான். நபியே, நீங்கள் ஆரம்பத்துல ஒரு ஏழையாக இருந்தீங்க, நாங்கள் செல்வந்தனாக ஆக்கினோம். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஒரு அனாதையாக பிறந்தார்கள். யாருமே ரசூலுல்லாஹ்வை ஏற்க தயார் இல்லை. பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கூட செல்வந்தர்களுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் வந்து கணவனை பார்க்கிறாங்க. இந்த செல்வந்தர்களுடைய குழந்தைகள் எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டாங்க. அநாத குழந்தை வந்து இருக்குது, நாங்க பால் கொடுக்கறதின் காரணமாக யாரும் கூலி தரமாட்டாங்க, என்ன செய்யறது? எடுக்கிற அந்த குழந்தைய அடைத்தாங்க. அல்லாஹ் சுபஹானத்துல உடம்புல பெண்பை படுத்தினான், அனைத்தாங்க. அல்லாஹ் மார்பை மனம் செய்தான். ஏனைய பிள்ளைகள் குடிக்காத புறத்துல ஹஜரத் ரசூலுல்லாஹ், ஹஜரத் ரசூலுல்லாஹ் குடிக்கக்கூடிய அளவுக்கு ஆரம்பத்துல ஆகிவிட்டார்கள். ஒரு பக்கத்துல தான் நபி அவர்கள் பால் அருந்துவார்கள், அடுத்த பக்கத்தை தன்னுடைய பால் குடி சகோதரர்களுக்கு விட்டிடுவார்கள். அந்த சிறு பிராயத்துல கூட மற்றவனுடைய விடயத்துல ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர்காய போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பமே அப்படி இருந்தது. அந்த பெண் ரொம்ப தெம்போட பிள்ளையை அழைத்துக் கொண்டு ஒட்டகத்தின் மீது உட்கார வைக்கிறாள். பல மைல்கள் மிகவும் வருத்தத்தோடு நடந்து வந்த ஒட்டகம் வைத்தது தான் புஷ்டி உள்ளதாக மாறிவிட்டது. இவர்களை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடன் வந்த செல்வந்தர்களுடைய ஒட்டகத்தை விடவும் தாண்டி போய்விட்டது. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களை ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்தார்கள். அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்ட காட்சி, சிறிய வயதுல 4 வயதுல அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது முதன் முதலாக பிளக்கப்பட்டு அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவருடைய இதயத்தை மலாய்க்கா மார்பின் மூலமாக வெளியே எடுத்து கழுவினான். அதனை ஜம்ஜம் நீரினால் கழுவி ரொம்பவும் பக்குவமாக்கினான். இவ்வாறாக 4 கட்டங்கள்ல இதயம் பிளக்கப்பட்ட நபி பரிசுத்தமாக இல்லாதவர்கள் இவர்களை வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ர. நபியே, நாங்கள் உங்களுடைய நெஞ்சை விரிவாக்கினோம். நெஞ்சு விரிவாக்கப்பட்ட ஒரு நபிதான் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்க உங்களை ஏழையாக இருந்து செல்வந்தராக ஆக்கினோம் என்று சொல்ல காரணம் என்னது? அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்பிலேயே ஒரு செல்வந்தன் தான். நீங்க தனிமையாக தாய் தந்தை இல்லாம அனாதையாக பிறந்த பிறகு உங்களை பால் குடிக்கிறதுக்கு இங்க கொண்டு வந்து விடப்பட்டிருக்கின்றது. நபியே, நீங்க அந்த நேரமே செல்வந்தன் மற்றவர்கள் எல்லாரும் திளைத்து போனார்கள் என்கிறதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிவிட்டு இறுதியிலே சூரா அல்துஹால எதனை சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த அருட்கொடைகள மக்களுக்கு உலக ஜனங்களுக்கு சொல்லி காட்டுங்க. ஐக்கிய அடுத்த சூராத்தான் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்ட வேண்டும் என்று சொல்கிறான், நபியே நாங்கள் உங்களுடைய நெஞ்சை விரிவாக்கிறோம். சொல்லுங்க நபியே, விரிவாக்கப்பட்ட உள்ளம் கொடுக்கப்பட்டவங்க நீங்க. அந்த உள்ளம் கூட ஒரு கட்டத்துல நெருக்கடி ஆச்சு. அது வெறுமனை மனைவி கோவித்ததுனால இல்ல, அல்லது வேறொத்தனோட ஓடி போனதுனால இல்ல, வெறுமனே என்னுடைய கடை அடுத்தவன் திரிஞ்சுட்டானுங்கிறதுனால இல்ல, என்னுடைய பிளான் பண்ணியிருந்த அனைத்துமே கனவு கற்பனைகளாக மாறிவிட்டது எங்களுக்காக இல்ல. ஊடு கட்டி இடையில நிற்கிது, மழை பெய்ஞ்சு வெயில் காஞ்சி சோழெல்லாம் கருமை அடைந்து போய்த்தது, நான் பெரிய கடனாளி ஆகிட்டேன் என்கிறதுக்காகவே இல்ல. அல்லாஹ் சொன்னான், வளர்த்துதான் நாளமும் அன்னக்க எழுப்பு சதுருக்க திமாய கூறும். நபியே, இவர்கள் இந்த
மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம குரானை புறக்கணித்து உங்களை புறக்கணித்து உங்களை நோய்க்கிறதுக்காக சில வார்த்தைகளை பாவிக்கிறாங்க. அதனால உங்களுடைய உள்ளம் நெருக்கடியாக இருந்தாங்க. நெஞ்சி விரிவாக்கப்பட்ட மனிதன் எதனால் உள்ளம் நெருக்கடியாக்கப்படுகிறார்? இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார்களே, இந்த உண்மையை விளங்காமல் இருக்கிறார்களே என்கிறதுக்காக வேண்டி இதனால் நெஞ்சி விரிவாக்கப்பட வேண்டுமா? ரசூலாவுடைய வாழ்க்கையை நாம் முற்று முழுதாக எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முடியாவிட்டாலும் இயன்ற அளவாவது எடுத்து நடக்க முயற்சி செய்யணும். அப்பொழுது தான் உள்ளம் விரிவாகும். அப்பொழுது தான் ரசூலாவுடைய வாழ்க்கை வாழ்க்கையாக விளங்கும். அதுக்கு நாங்கள் காரணம் சொல்ல மாட்டோம், அதுக்கு பத்துவா தேட மாட்டோம், அப்படி மேலும் இப்படி மேலும் என்று சொல்ல மாட்டோம். நெஞ்சி விரிவானால்தான் அல்லாஹ் சொல்றான், நெஞ்சி விரிவாக்கப்பட்ட ஒரு தூதத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய முதுகும் தண்டு எந்த அளவுக்கு புனிதமானது, அவருடைய பாவங்களை முறித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை நாம் சம்பூர்ணமாக இறக்கி வைத்தோம். அவருடைய முதுகும் தண்டு எந்த அளவுக்கு புனிதமானது, அவருடைய சந்ததியில தாயுடைய பொத்தனை தம்புடைய பொத்தனை யாருமே சொச்சாரம் செய்தவர்கள் கிடையாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள், ஜாகிரியா காலத்திலையும் அந்த பாவத்தை அணுகாதவர்கள். இன்றைக்கு யார முதுகும் தண்டு பரிசுத்தமானது சொல்ல முடியும்? சிந்தனை செய்வோம். எங்கேயாவது ஒரு சந்ததியாவது தொட்டிருக்கும், பெரிய வழி உள்ளவாய் அவர் இருக்கலாம், ஆனா அவருடைய சந்ததியாவது அந்த தினாவுடைய சாபம் தொட்டுத்தான் இருக்கும். ஆனால் அது அனைத்தை விட்டும் பரிசுத்தமான முதுகம் தந்து அதனை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான். உங்களுடைய முதுகம் தந்தை முறித்துக் கொண்டிருந்த பாவ சுமையை நாங்கள் இறக்கி வைத்தோம். உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்கள் உயர்த்தினோம். மா துக்கித்த இல்லா துக்கித்த மழை, மா துக்கித்து இல்லா துக்கித்த மழை. என்னை ஞாபகப்படுத்தப்படும் பொழுதுதான் உங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். இந்த விரிவெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க தயார் இல்லை. மாறாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நானும் மறுவேன். மௌத்துக்கு பின்னாலும் மக்கள் எங்களை ஞாபகப்படுத்தி எங்களை பிரஸ்தாபிக்க வேண்டுமா? ஹஜரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை உள்ளா உள்ள படிப்பின்படுவோம். அல்லது எதையும் செய்துவிட்டு போவோம், வெறுமறை அந்த நேரத்தில் மட்டும் புகழாரம் கிடைக்கும். அதன் பின்னால ஏசக்கூடியவர்கள் தான் உருவாவார்கள். ஹஜரத் ரசூலுல்லா கொண்ட கவலையை சுமந்து கொண்டு நானும் நீங்களும் உலகத்தில் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக யாரெல்லாம் அதற்குரிய அமல்களை செய்கிறார்களோ அது மூடப்படாத பத்திரமாக, மூடப்படாத அந்த செயலீடாக எனக்கும் உங்களுக்கும் வந்து கொண்டே இருக்கிறேன். நீங்க இருந்தாலும் கூட எங்களுடைய ஒரு நடைமுறை இருக்குது. ஒரு லேசிக்கு பின்னால கஷ்டம், ஒரு கஷ்டத்துக்கு பின்னால லேசி. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை ரெண்டு பக்கத்தினுடைய பகுதியும் இருக்கிறது. இதனால முழுக்க உங்களுக்கு நலவே கிடைக்கணும் என்று எதிர்பார்க்காதீங்க. மூமின்களுக்கும் சோதனை இருக்குது. அந்த சோதனையின் பொழுதும் உறுதியாக நெருங்க என்பதைத்தான் அல்லாஹ் ரசூல்லாவுக்கும் சொல்லி எங்களுக்கும் ரசூலாவுடைய வாழ்க்கையில உறுதியாக இருக்குமாறு குறிப்பிடுகின்றான். வர பாண்டா நக்க திக்ர பைனமாள் ஹவுஸ்ரீ யுஸ்ரா ஒயினமாள் ஹவுஸ்ரீ யுஸ்ரா நீங்க பல சுமைகளை கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தூதுவத்த மக்களுக்கு மத்தியில பரிபூர்ணமாக ஏற்றி வைக்க வேண்டும் என்று அதனால நீங்க படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், உங்களுடைய மேதி வருத்தங்கள் அனைத்துமே எங்களுக்கு தெரியும் நபியே. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஓய்வு கெடுத்தா வைலா ரப்பிக்க பரதா, உங்களை ரப்பின் பக்கம் ஒதுங்குங்க, அவனை வணங்கி ஓய்வெடுங்க. ஆனா இன்னைக்கு நாங்க ஓய்வு எடுக்கிறது வணக்கத்தை விட்டுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதான் கேக்குது. இப்பதானே வந்து நான் எனக்கு இப்ப பழகி போகணும். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் பழகிருச்சு. ஆனா உங்களுடைய ஓய்வை கிடைக்கும் இடம் ரப்புடைய இபாதத் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே நானும் நீங்களும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் உள்ளா உள்ளபடி பின்பற்றாத வரைக்கும் நேர் வழி அடைய முடியாது. இதனால் தான் கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நீ அல்லாவின் மீது முஹப்பத் இருக்கிறது என்று வாதிடுகின்றாய். உண்மையிலே நீ யாரையாவது லவ் பண்றதாக இருந்தால், முஹப்பத் வைக்கிறதாக இருந்தால், அந்த முஹப்பத் யார் மீது வைக்கிறாயோ அவரை பின்பற்றக்கூடியவராக இருப்பாய். ஃபைனல் முஹப்ப லிமை யுஹிப்பு முத்தி, நீ சொல்லக்கூடிய சில பொய்யாக இருக்கிறாய். லவ் கான ஹுப்புக சாதிகன், உன்னுடைய ஹப் உன்னுடைய உண்மையானதாக இருந்தால் நீ நிச்சயமாக அந்த முஹப்பத்தை கூடியவரை பின்பற்றிருப்பாய். ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத் இருக்கிறது என்று சில விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் சில ஆயுதங்களை கூட தூக்கும். உண்மையான முகப்பத் இருந்தா அவனை அவர்களை பின்பற்றி இருப்போமே. இது நாம் பொய்யான வார்த்தைகள். மப்பிஞ்சார் முஸ்தபா, ஒரு பார்த்திக கவிதை சொல்வது, முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், முஸ்தபா என்றாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாமல் நீ வெற்றி பெற முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? இன்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னங்கள் நமக்கு மத்தியில இருக்குது, ஆனா எடுத்து நடக்க தயார் இல்ல, எங்களுக்கு முஹப்பத் இல்ல. ரசூலுடைய முஹப்பத் வந்து விட்டால் அவர்களுடைய ஆடையில முஹப்பத் வந்திருக்கும். ரசூலுடைய முஹப்பத் வந்து விட்டால் அவருடைய அன்றாட நடைமுறைகள்ல முஹப்பத் வந்திருக்கும். இதனால தான் மஜ்னூன் சொல்றார், அமுர்வாலி லைலா, நான் லைலா என்னுடைய காதலி வசித்த ஊருக்கு போனா அங்க எல்லா புறங்களையும் அலைந்து தெரிகிறேன். அமுரு நான் அலைந்து தெரிகிறேன். அந்த ஊரு, இந்த ஊரு, அந்த நாரம், இந்த கிராமம், அந்த முடிப்பு, இந்த மூளை என்று எல்லா இடத்திலையும் நான் அலைகிறேன். நான் அப்படி அலைகிறது அந்த ஊர்ல எனக்கு இருக்கக்கூடிய ஆசையோ அதனுடைய அலங்காரத்தினுடைய முகப்பத்தோ இல்ல. உலாக்கின் கொம்பு மண் சத்தன தியாரா என்றாலும் லைலாவோட வசித்தவர்கள் அந்த ஊர்ல இருக்கிறார்கள் என்பதற்காக போகிறேன். உங்களுக்கும் அதனை எங்களுடைய தவறுகளை உணர்ந்து சீரான சுண்ணத்தை அல்லாஹ்வுக்கு இருக்குமான முறையில பின்பற்றி வெற்றி பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அனுப்புவானாக, துஆக்களை கபூல் செய்வானாக. எந்த ரசூலாவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய பிரகாசத்தை ஏற்படுத்தினாலோ அந்த ரசூலுல்லா நம்முடைய வீட்டிலையும் நம்முடைய அனைத்து கலியாட்டங்களையும் நம்முடைய எல்லா விதமான 24 மணித்தால வாழ்க்கையிலையும் உயிர்ப்பிப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக, எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வானாக.